கலை மாமணி விக்ரமன் அவர்களின் நந்திபுரத்து நாயகி. இரண்டாம் அத்தியாயம், சந்திப்பும் சலனமும். வீரநாராயணபுரத்தை அருள்மொழிவர்மரும் வல்லவரையர் வந்தியத்தேவனும் நெருங்கும் போது பொழுது சாய்ந்து விட்டது. காஞ்சியை விட்டு புறப்பட்டவர்கள் உச்சி வேளைக்கு முன்பே அங்கு வந்தடைந்துவிட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். குறித்தது குறித்தபடி செய்து வரும் அவர்கள் அன்று மட்டும் தாமதமாக செயலாற்ற முக்கிய காரணம் இருந்தது. வழியில் திருக்கோவலூரில் தங்க நேரிட்ட போது கூட தாமதம் ஏற்படவில்லை. பிறகு பெண்ணையாற்றங்கரையில் சற்று தாமதிக்க நேர்ந்துவிட்டது. அருள்மொழிவர்மரும் குறித்த நேரத்தில் புறப்பட்டு விட வேண்டும் என்றுதான் வற்புறுத்தினார். ஆனால் வல்லவரையர் தான் சம்மதிக்கவில்லை. வல்லவரையரே, அங்கு நீங்கள் வற்புறுத்தி என்னை இருக்குமாறு செய்துவிட்டீர்கள். இல்லை என்றால் குறித்த நேரத்தில் இங்கு வந்திருக்கலாம். நாம் எதற்காக வீரநாராயணபுரம் வந்தோமோ அது தாமதமாகிவிட்டது என்றார் அருண்மொழி. ஏரியிலிருந்து வழிந்தோடி வரும் வாய்க்கால் கரையருகே குதிரையை விட்டு இறங்கியவாறு வல்லவரையர் வந்தியத்தேவனும் குதிரை மீதிருந்து கீழே இறங்கி குதிரையை மரக்கிளையில் கட்டிவிட்டு,
இதுவும் முக்கியம்தான், அதுவும் முக்கியம்தான். வீரநாராயணபுரத்துக்கு வந்தது நாட்டு காரியத்திற்கு, பெண்ணை ஆற்றும் கரையில் தங்கியது வீட்டு காரியத்திற்கு
என்று சிரித்துக் கொண்டே கூறினார். வல்லவரையருக்கு வழி பயணத்தில் களைப்பு ஏற்பட்டதாக தெரியவில்லை. அருண்மொழிவர்மரை விட பல ஆண்டு மூத்தவராக இருந்தும் அவருக்கு உள்ள உற்சாகம் இன்னும் அவரை இளைஞர் வல்லவரையராகவே காட்சியளிக்க செய்தது.
வீட்டு காரியம் என்று நான் ஒரே இடத்தில் உட்கார்ந்து விட முடியுமா? அப்படி பார்த்தால் உம்முடைய விஷயம் என்ன? என் சகோதரியின் கணவர் என்ற முறையில் நான் உம்மை கேட்கின்றேன். நந்திபுரத்துக்கு எப்போது விஜயம் செய்வதாக எண்ணியிருக்கின்றீர்கள் வல்லவரையரே என்று அருண்மொழி கேட்டார்.
களைப்பால் இல்லை என்றாலும் ஏதோ ஒரு கவலையினால் அவர் முகத்தில் ஏற்பட்ட மாறுதலை மறைக்க அவர் மேல நகைத்தார். இளவரசர் தன் சொந்த விஷயத்தில் நின்று பேச்சை மாற்றுவதற்காகத்தான் அப்படி கேட்கின்றார் என்று வந்தியத்தேவன் புரிந்து கொண்டாலும் நந்திபுரத்து நினைவு அவருக்கு மெல்ல எழாமல் இல்லை. குந்தவை தேவி இப்போது என்ன செய்து கொண்டிருப்பாள் என்று ஒரு கணம் எண்ணினார். அந்த சிந்தனையால் எழுந்த மௌனத்தை யூகித்து இளவரசர் பயன்படுத்தி கொண்டு மேலும் அதை பற்றியே பேச தொடங்கிவிடப் போகின்றார் என்று,
நந்திபுரமா, இப்போதைக்கு அந்த நினைவு இல்லை. இளவரசர் பசி என்றும் இரவு பகல் என்று பாராமல் ஊர் ஊராக திரியும் போது எனக்கு மட்டும் என்னவாம் என்று கேட்டார்.
ஆம், இளவரசர் அருள்மொழிவர்மர் சமீப காலமாக நாடு நகரமெல்லாம் சுற்றி வந்து கொண்டிருந்தார். பரிவாரங்கள் உடன் தொடர்ந்து வராமல், மெய்க்காவல் படையினரையும் அழைத்துக் கொள்ளாமல், சாதாரண பிரஜை போல அல்லது ஒரு படை வீரனை போன்ற தோற்றத்தில் அவர் தஞ்சையை விட்டு புறப்பட்டார். அவரோடு வல்லவரையர் வந்தியத்தேவனும் சேர்ந்து கொண்டார். சோழ நாட்டின் வட எல்லையை கண்டு அதை பலப்படுத்தும் நோக்கத்தோடும், திருக்கோவலூர் மலையமானையும் வடநாட்டு சிற்றரசரையும் சந்தித்து பேசும் நோக்குடனும் புறப்பட்டார். மேலும் திருவொற்றியூரில் வீர சைவ மடம் அமைத்துக் கொண்டிருக்கும் சதுரானந்த பண்டிதரையும் சந்திக்கும் முக்கியமான காரியமும் அவருக்கு இருந்தது. அவை எல்லாவற்றையும் விட வீரநாராயணபுரத்துக்கு அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று பாண்டி ஆபத்துதவிகளான ரவிதாசன் சகோதரர்களை பற்றிய மிக முக்கியமான செய்தி ஒன்றை அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் அவருக்கு இருந்தது. சோமன் சாம்பவனும் பரமேஸ்வரன் ரவிதாசனும் தஞ்சை பாதாள சிறையில் தண்டனையை அனுபவித்துக் கொண்டு அடைபட்டு கிடந்தனர். ஆதித்த கரிகாலனை கொன்ற குற்றத்திற்காக அவர்களுக்கு ஆயுள் தண்டனையை அளித்து மதுராந்தக சோழதேவர் அவர்களை பாதாள சிறையில் அடைக்க கட்டளையிட்டார். கொலை குற்றம் புரிந்த அவர்களுக்கு மரண தண்டனை அளிக்காதது ஏன் என்ற கேள்வி நாட்டில் பரவியிருந்தது. மேலும் கொலை சதி செய்த ரவிதாசனின் மற்றோர் உடன் பிறந்தானான மலையனூரான் எனப்படும் ரேவதாசன் கிராமவித்தன் இன்னும் சிக்கவில்லை. அவனை தேடி பிடித்து மறுவிசாரணைக்கு கொண்டு வந்தால்தான் ரவிதாசன் வகையினருக்கு மரண தண்டனை வழங்கலாம். அதனால் ரவிதாசனது ஊரான வீரநாராயணபுரத்தை அடுத்து கிராமத்திற்கு சென்று விவரம் ஏதாவது சேகரிக்க முடியுமா எனும் எண்ணத்தில் அங்கு செல்வதற்கு அருண்மொழி முடிவு செய்தார். நடு பகலிலேயே வந்துவிட்டால் பொழுது சாய்வதற்குள் கிராமத்தாரிடமிருந்து ரவிதாசன் சகோதரர்களை பற்றி அறிய முடிந்தவற்றை அறிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு தில்லை சிற்றம்பலத்திற்கு சென்று விடலாம் என்பது அருண்மொழியின் எண்ணம். ஆனால் வீரநாராயணபுரம் வந்தடைவதற்குள் பொழுது சாய்ந்து விட்டது. இன்னும் கூட நேரம் அதிகமாக இருந்திருக்கும். இரவு கழிந்திருக்கலாம். இன்னும் 2-3 நாட்கள் கூட தாமதித்து வருமாறு நேர்ந்திருக்கும். ஆனால் அருண்மொழி இதயத்தில் எப்படியோ உறுதியை வரவழைத்துக் கொண்டு அந்த இடத்தில் நின்று புறப்பட்டு விட்டார். உறுதியை வரவழைத்துக் கொள்வதா? இதய உறுதியில் குன்றினை போன்ற குன்றா வலிமையுடைய அவர் உறுதியை கூட வரவழைத்துக் கொள்ள வேண்டுமா? அருண்மொழிவர்மர் எதிர்பாராத விதமாக அங்கு இன்பவள்ளியை காண்போம் என்று எதிர்பார்க்கவில்லை. பெண்ணை யாற்றை கடந்து அவர்கள் குதிரையில் வந்து கொண்டிருந்த போது வல்லவரையர் இன்பவள்ளி சென்று கொண்டிருப்பதை சுட்டிக்காட்டினார். வல்லவரையர் இன்பவள்ளியை மறக்கவில்லை. ஒரே ஒரு தடவைதான் அவளை கண்டிருக்கின்றார். ஆனால் பிறகு பல தடவை இன்பவள்ளியை குறித்து பேச்சு வந்தது. இன்பவள்ளியை பற்றி முழு கதையையும் குந்தவை வந்தியத்தேவனிடம் சொல்லிவிடவில்லை. அவள் சொன்ன வரையில் அஜந்தா யாத்திரையை மேற்கொண்டதற்கு காரணமே
இளைய பிராட்டியின் திட்டம்தான் என்பதை உணர்ந்தார். வடக்கே நெடுந்தொலைவில் இருக்கும் அஜந்தாவுக்கு ஒரு பெண் போய்த்தனாக வேண்டுமா என்று வல்லவரையர் வந்தியத்தேவன் குந்தவையை ஒருமுறை கேட்டார். இளம் வயதில் அவர் அந்த பகுதிகளில் சுற்றி வந்தது உண்டு. ஆனால் சித்திர களஞ்சியமான அந்த கருவூலத்தை காண வேண்டும் என மாவல் அவருக்கு ஏற்பட்டது இல்லை. ஏன் பெண் போகக்கூடாதா? இனிப்பை அடைவதில் இனப்பாகுபாடு ஏது என்று இளைய பிராட்டி மறுமொழி கூறினார். ஓஹோ, இன்பவல்லிக்கு சித்திரம் கூட வரைய தெரியுமா என்று திரும்பவும் கேட்டார் வந்தியத்தேவன். சித்திரம் வரைபவருக்கு உதவியாக செல்லலாம் அல்லவா என்றாள் குந்தவை.
ஆமாம் ஆமாம், அங்கே தங்கியிருப்பதற்கு வேண்டிய உணவு பண்டங்கள் செல்லும் போது அறுசுவை உண்டி படைக்க ஆரணங்கும் செல்வது அவசியமே என்றார் வல்லவரையர் குறும்பு சிரிப்போடு.
உண்டி படைக்கவும் செய்வாள் அந்த ஆடல் அணங்கு. தன் ஆட்டுத் திறமையால் ஓவியக் கலைக்கு உயிரூட்டுவாள். உடன் சென்றிருக்கும் சிற்பியின் கலைக்கும் ஏற்றம் அளிப்பாள் என்றாள் குந்தவை.
ஆஹா, இளவரசர் அருண்மொழிவர்மரின் சாமர்த்திய சாமர்த்தியம்! ஓவியர் சிற்பி அவர்களுக்கு உதவ ஒரு கலை மங்கையையும் தேடிப்பிடித்து உடன் அனுப்பிவிட்டார். சோழ நாட்டுக்கு மகத்தான யோகம்தான் என்று வல்லவரையர் கூறிவிட்டு கடைக்கண்ணால் இளைய பிராட்டியின் முகத்தில் ஏற்படும் மாறுதல்களை கவனித்தார்.
இளவரசரா? என் இளவலா இன்பவள்ளியை அஜந்தாவுக்கு அனுப்பினான். அவள் திறமை அறிந்து நான் நன்றாவள் செல்ல வழி செய்தேன் என்று உடனே கூறிவிட்டாள்.
இன்பவல்லியை அஜந்தாவுக்கு அனுப்பிய பெருமையை மற்றொருவர் அடைவதை இளைய பிராட்டி விரும்பவில்லை. அதனால் இன்பவல்லி அருண்மொழியை சந்திப்பதை நின்று பிரித்ததற்கு காரணம் தானே என்பதை வல்லவரையர் அறிந்து கொள்வார் என்ற நினைவே இல்லாமல் பேசினாள். வல்லவரையர் எதிர்பார்த்ததும் அதுதான். இன்பவல்லியின் தோற்றத்தை அவர் பலமுறை மனக்கண் முன்பு உருவகப்படுத்திக் கொள்வார். கடல் கடந்த தீவி நின்று அனாதையாக வந்த மங்கை சோழ நாட்டிலும் நிம்மதியாக இருக்க முடியாமல் போய்விட்டதே என்று அவருக்கு வேதனை ஏற்படும். அருண்மொழி இன்பவல்லியை மீண்டும் சந்தித்தாரா என்று வல்லவரையருக்கு தெரியாது. இளவரசரிடமே அது குறித்து கேட்பதும் இங்கிதமாக தெரியவில்லை. இருந்தாலும் இப்போது இளவரசர் என்ற தகுதி குறுக்கிட்டது. எப்பொழுதும் மெய்க்காவலர்களும் பரிவாரத்தினரும் அவரை சூழ்ந்திருந்தார்கள். அரசாங்க அலுவல்களை அருண்மொழிவர்மரே முன்னின்று கவனிக்க வேண்டியிருந்ததால் அவரை நெருங்கி மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்பு நேரவில்லை. அதனால் இளைய பிராட்டியை கேட்டுவிட்டார் வல்லவரையர் வந்தியத்தேவர்.
இன்பவள்ளி முறையாக நாட்டியக்கலை கற்றுணர்ந்தவளா என்று பேச்சை தொடங்கினார்.
அப்படித்தான் நான் நினைக்கின்றேன். இயற்கையாகவே கைவரப்பெற்ற கலையை முறைப்படியும் கற்றுணர்ந்திருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது என்று குந்தவை சொன்னாள்.
இன்பவள்ளியை பற்றி வல்லவரையருக்கு ஏன் இவ்வளவு ஆவல் என்று அவளுக்கு தோன்றியது. ஆனால் கேட்கவில்லை.
எங்கோ கடலில் வெகு தொலைவில் உள்ள சிறு தீவிலும் நம் நாட்டு பரதம் பரவி இருக்கிறதா என்று மேலும் கேட்டார் வந்தியத்தேவன்.
கடல் கடந்து விளங்கும் பல தீவுகளில் எல்லாம் நம் கலை புகழ் பெற்றிருக்கிறது, பெருமையோடு போற்றப்படுகிறது. இன்பவள்ளியும் அதை அறிந்திருப்பதில் வியப்பில்லை. அருண்மொழி அந்த தீவுகளுக்கெல்லாம் சென்றிருந்த போது சோழ நாட்டின் மறுபதிப்பையே அங்கே கண்டாராம். சாவகம் புட்பகம் ஆகிய நாடுகளில் அருண்மொழி கண்டு வந்தவற்றை கேட்கும் போது எனக்கு அந்த நாடுகளுக்கெல்லாம் செல்ல வேண்டும் எனும் ஆவல் ஏற்படுகிறது என்று உற்சாகமும் ஆவலும் மேலிட கூறினாள் குந்தவை.
தமக்கும் ஆசை உண்டு என்பதை வல்லவரையும் புலப்படுத்த,
ஆஹா, நம் இருவருக்கும் ஒரே விஷயத்தில் ஒன்றுபட்ட கருத்திருக்கிறது. என்னிடமும் இளவரசர் சொன்னார், அங்கே உள்ள பிரம்மாண்டமான கோயில்களையும் புத்தர் சிலைகளையும் உயர்ந்த ஸ்தூபிகளையும் தங்க கோயில்களையும் புராண இதிகாச கதைகளையும் தெரிவிக்கும் சிற்பங்களையும் குறித்து அவர் கூறி வரும் போது என் ஆவலை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அவர் சென்ற இடங்களுக்கெல்லாம் நானும் செல்ல வேண்டும் எனும் துடிப்பு ஏற்படுகிறது. அதற்கான ஒரு சந்தர்ப்பமும் ஏற்படுத்திக் கொள்ள சிந்தித்து வருகிறேன் தேவி. நமது அரசு குடும்பத்திற்கென்று பெரும் மரக்கலம் ஒன்று கட்டப்பட்டு வருவது தெரியுமா என்று கேட்டு குந்தவையின் முகத்தை நோக்கினார்.
இளைய பிராட்டிக்கு அந்த செய்தி தெரியாது. மரக்கள கோரையாற்றில் பெரு மரக்கலம், போர் வீரர்களையும் ஏற்றி செல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மரக்கலம் கட்டப்படுவதை அவள் அறிவாள். அந்த மரக்கலத்தில் படை வீரர்கள் போருக்கு தேவையான கருவிகளை ஏற்றி செல்லலாம். பெண்கள் வரக்கூடாது என்று இளைய பிராட்டி கூறினாள்.
ஏன், தனியே கலம் ஒன்று அமர்த்துவோம். பயணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகளை இப்போதிருந்தே செய். நமக்கு என்ன கவலையா, கடமையா, அரசு பொறுப்பா? அவற்றிற்கெல்லாம் ஏற்பாடு செய்துவிட்டு தான் புறப்பட வேண்டும் என்று மலமளவென்று பயணத்துக்கு ஏற்பாடு செய்துவிட்டால் நகரத்தார் கப்பல் நாகைப்பட்டினத்திலிருந்து கிளம்பும் போது நாமும் அவர்களோடு சேர்ந்து கொள்வோம் என்று கூறினார்.
இளைய பிராட்டி மௌனமாக இருந்தாள். இயல்பாகவே விசாலமான அவள் விழிகள் மேலும் மேலும் விரிந்தன.
ஓ என்று வியப்பு குரல் எழுப்பினாள். என்ன சொன்னீர்கள்? நமக்கென்ன கவலையும் கடமையும் ஏதும் இல்லை என்றா என்று கேட்டாள் மெல்லனகைத்தவாறு.
கடமை ஏதும் இல்லை என்று சொல்ல மாட்டேன் தேவி. இளைய பிராட்டியை அவ்வப்போது யோசனை கேட்க வருகின்றவர்கள் உதவி பெற வருபவர்கள் பாடு திண்டாட்டம்தான். அந்த கருத்தில் நான் சொல்லவில்லை
என்று கூறிய வல்லவரையர் குரலை தாழ்த்தி கொண்டு இளைய பிராட்டியின் செவியருகே சென்று,
நம் அழலை செல்வத்தை எப்படி அழைத்து செல்வது, யாருடைய பாதுகாப்பை விட்டு செல்வது என்று கவலையா என்று கிசுகிசுத்தார்.
இளைய பிராட்டி அதை கேட்டு வெட்கத்தால் முகம் சிவக்க நாணமுற்று அங்கிருந்து ஓடிவிடுவாள் என்று நினைத்தார். வல்லவரையருக்கு பெரும் குறைதான். வருடங்கள் ஓடி அதை குறிக்கும் வயதும் ஏறி வருகிறது
ஒரு மழலையை மடியிலிட்டு கொஞ்ச வேண்டும் எனும் ஆசை அவருக்கு இருப்பதில் தவறில்லை. அதைப் போலவே இளைய பிராட்டியின் உள்ளத்திலும் ஆவலும் வேதனையும் இருக்கும் எனும் எண்ணினார். அதை வெளிப்படையாக கூறும் போது பெண்மைக்கே உரிய நாண் உணர்ச்சி மேலிட்டு ஊடல் கொண்டோடி விடுவாள். அதை கண்டு கழிப்பதே பெரும் இன்பம் என்று எண்ணினார். ஆனால் இளைய பிராட்டியின் முகம் அப்படியொன்றும் நாணத்தால் சிவந்து விடவும் இல்லை. அவள் வெட்கமுற்று தலை குனிந்து விடவும் இல்லை. அதற்கு மாறாக அவள் கண்கள் ஒளி வீசின. தலை நிமிர்ந்து முகத்தில் கடமை உணர்ச்சி மிளிர்ந்து கம்பீரமான குரலில், ஆம், மழலை செல்வத்தை எப்படியும் அழைத்து செல்வது என்று கவலைதான். பெரும் பொறுப்பை ஏற்றிருக்கும் நான், அதிலிருந்து தவற முடியாது என்று கூறினாள். வல்லவரையர் புரியாமல் விழித்தார். ஆனால் குந்தவை மேலும் தொடர்ந்து, அந்த கடமையில் தங்களுக்கும் பங்கு உண்டு என்று கூறிக்கொண்டே விரைந்தோடி சென்று அருண்மொழியின் செல்வனை அணைத்தெடுத்து ஓடி வந்து, இதோ பாருங்கள், நான் பெறாத பிள்ளையை, இந்த வளர்த்து வரும் செல்வ களஞ்சியத்தை நான் எங்கு விட்டு செல்வேன்? என் கரங்களில் வானத்தை ஒப்படைத்த செல்வகுமாரனை பிறர் பொறுப்பில் விடலாமா? இவனது வருங்காலத்தை பற்றி நான் பெரும் கனவு கண்டு கொண்டிருக்கும் போது உலக சுற்றுப்பயணத்திற்கு நான் ஆசைப்படலாமா என்று கூறியவாறு அந்த பாலகனை அணைத்துக் கொண்டாள். அவன் உச்சி முகர்ந்து, கண்ணே மதுரா என்று கொஞ்சினார். அந்த சம்பவம் இப்பொழுது வல்லவரையருக்கு நினைவு வந்தது. இப்பொழுது பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்பவள்ளியை திடீரென்று கண்டவுடன் ஏற்பட்ட வியப்பால் ஒரு கணம் திகைத்த பிறகு அருண்மொழிவர்மருக்கு அவள் நடந்து போகும் திசையை சுட்டி காட்டினார். அருண்மொழிக்கு வியப்பாக இருந்தது. அந்த இடத்தில் இன்பவள்ளியை காண நேர்ந்தது. அஜந்தாவுக்கு சென்ற ஓவியர் வாகீசன் குழுவினர் அங்கிருந்து புறப்பட்டுவிட்ட செய்தி அருண்மொழிக்கு முன்பே எட்டியிருந்தது. அவர்கள் தஞ்சையை வந்தடைவர் என்பதும் தெரியும். தஞ்சையில் இன்பவள்ளியை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்பதையும் அவர் அறிவார். ஆனால் இந்த நேரத்தில் அவசர வேலை நிமித்தம் சென்று கொண்டிருக்கையில் இன்பவள்ளியை காண நேரிடும் என்று அவர் நினைக்கவில்லை. வெண்மணர் பரப்போடு விரிந்து கிடந்த பெண்ணையாற்றின் ஓர் ஓரமாக சலசலவென்று தண்ணீர் ஓடிக்கொண்டிருந்தது. அங்கிருந்துதான் தண்ணீரை எடுத்துக்கொண்டு இன்பவள்ளி சென்றிருக்க வேண்டும். அவர்கள் தங்கியிருக்கும் இடமும் அருகில்தான் இருக்க வேண்டும். அருண்மொழிவர்மர் குதிரை நின்று கீழே இறங்கினார். வந்தியத்தேவனுக்கு மகிழ்ச்சி தாங்கவில்லை. தன்னுடைய முயற்சியால் இப்போது பிரிந்தவர்கள் கூட போகின்றார்கள் என்று குதூகலம் பொங்கியது. குதிரை நின்று அவர் குதித்த போது 20 வயது இளைஞராகவே மாறிவிட்டார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் சவுத் ரேடியோ செயலியை தரவிறக்கம் செய்து உங்களுக்கு பிடித்தமான வானொலிகள் மற்றும் பாட்காஸ்டை கேட்டு மகிழுங்கள். நன்றி.